నమస్కారం. రామనో கண்ணனோ அவதரித்த போது அவனுடைய தேவியர்கள் மகாலட்சுமியோ பூமாதேவியோ நீலாதேவியோ வேறெங்கோ பிறந்து வளர்ந்தனர். ஆனால் ஆதிசேஷனோ கூடவே பிறந்து வளர்ந்தார். ராமனுக்கு லட்சுமணன் இரண்டாம் நாளே பிறந்தார். கூடவே ஒரு நிமிடம் பிரியாமல் இருந்தார். ராமன் வைகுந்தம் போவதற்கு முன்னாலேயே லட்சுமணன் புறப்பட்டு சென்று விட்டார். அந்த பிரிவு தாங்காமல் ராமனும் உடனே கிளம்பினார். அதேபோல கண்ணன் ஏழாவது கர்ப்பம் பலராமன், எட்டாவது கர்ப்பம் கண்ணன், ஒன்றாகத்தான் வளர்ந்தனர். ஆனால் கண்ணன் புறப்பட்டு போன போது தனியாகத்தான் சென்றார். அவருக்கு சற்று முன் பலராமன் புறப்பட்டார். இப்படி ஆதிசேஷன் கூடவே இருந்தபோது மகாலட்சுமி தனித்து பிறக்கிறாள், வளர்கிறாள். சில ஆண்டுகள் கழித்துத்தான் கல்யாணமாகிறது. அப்புறம் ஒன்றாக வாழ்கிறார்கள். வந்தபோது எப்படி தனித்தனியே வந்தார்களோ, புறப்பட்ட போதும் ஒன்றாக செல்லவில்லை. சீதை முதலிலேயே புறப்பட்டாள். பூமிக்குள்ளே புகுந்து வைகுந்தத்தை அடைந்தாள். கண்ணனும் பிராபாச க்ஷேத்திரத்திலிருந்து தனியே புறப்பட்டார். பின்னால் தான் துவாரகையிலிருந்து ருக்மிணி முதலானவர்கள் வந்தனர். இதை பற்றி ஒரு ஐயம் எழலாம். ஆதிசேஷன் மட்டும் கூடவே பிறந்து கூடவே புறப்படுகிறாரே, மகாலட்சுமி எதனால் அப்படி இல்லை? அவள் பூமியிலே புகுந்து போக வேண்டுமா? பின்னர் ருக்மிணி பிராட்டி எல்லாம் நெருப்பில் குதித்ததாக பார்க்கிறோமே, இதெல்லாம் பக்தர்களான நமக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கிறதே என்று சந்தேகம், நியாயமான சந்தேகம். இதை இரண்டு கோணங்களில் பார்க்கலாம். முதலில் நாம் எதிர்பார்ப்பது, யாருடைய வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகளே இல்லாமல், இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வராமல், ஒரே நேர்கோடாக சீராக செல்ல வேண்டும். இது மனிதர்களாகிற நாமே எதிர்பார்க்கிறோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் புரிந்து கொள்கிறோம், அது சாத்தியமில்லை. மனித வாழ்க்கை என்றால் ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கும். அதை கூட கொஞ்சம் ஒத்துக்கொண்டாலும், அது எப்படி கடவுளுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளும் இன்பத் துன்பங்களும் இருக்கலாம்? அது எப்படி சீதைக்கு துன்பம் இருக்கலாம்? எப்படி ராமனுக்கு துன்பம் இருக்கலாம் என்று கேள்வி கேட்போம். பெருமான் நிஜத்தில் கர்மத்தினாலே பிறந்தவர் அல்லர். அதனால் அவருக்கு கர்மத்தால் வரும் துன்பங்கள் கிடையாது, சீதைக்கும் கிடையாது. அவர்களெல்லாம் நித்தியமண்டலமாகிற வைகுந்தத்திலிருந்து வந்தவர்கள், தங்கள் இச்சையாலே பிறந்தவர்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் வாழ்க்கையிலும் இன்பத் துன்பம், ஏற்றத்தாழ்வு, பிரிவு, அழுகை இப்படி எத்தனையோ வருகிறதென்றால் என்ன செய்தி சொல்ல பார்க்கிறார்கள்? மக்களே, இந்த வாழ்க்கை ஏற்றத்தாழ்வில்லாமல் சீராக இருக்கும்னு எதிர்பார்க்காதீர்கள். கர்மமே தீண்டாத எங்கள் வாழ்க்கையிலேயே இத்தனை நடக்கிறது. அப்படின்னா கர்மத்தினால் பிறந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எத்தனை நடக்காது? இதை நமக்கு புரிய வைத்தாக வேண்டும். ஆழ்வார் பகவான் பிறந்து பட்டதை பற்றி சொல்லும்போது, நாட்டில் பிறந்து மனுஷர்க்கா படாதனப்பட்டு என்கிறார். ராமன் நாட்டில் பிறக்கிறார், சீதை நாட்டில் பிறந்தாள். மனுஷர்கள் படாததை கூட அவர்கள் பட்டார்களாம். ஏனால் மனிதர்களாகிற நமக்கு ஒன்று, நம்ம வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லுவதில்லை, காட்டுக்கு போகணும்னு சொல்லுவதில்லை, அரசு கிடையாதுன்னு சொல்லலை, எல்லாரும் மனைவியை தொலைத்து விட்டு தேடிக்கொண்டு இருக்கவில்லை, இதெல்லாம் நம்ம அப்படி ஒன்றும் படலை. ஆனால் இத்தனையும் ராமனும் சீதையும் பட்டிருக்கிறார்கள். அதனால நாம் படாததை கூட அவர்கள் பட்டிருக்கிறார்கள், நம்மை காப்பாற்ற. எதற்கு இந்த முயற்சி? சம்சாரத்தில் சீராக இருக்காது, ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். அதை எங்களை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? அவர்கள் வாழ்க்கையில் எதனால் சீர்மை இல்லை, ஏன் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுன்னு நினைத்து விடுகிறோம். அது முதலில் ஏற்றத்தாழ்வே இல்லை, அது கர்மத்தினால் வரவே இல்லையே. இது முதல் கோணம். இரண்டாவது, இப்படி சீதைக்காயிற்றே, இப்படி ருக்மிணிக்காயிற்றே என்றால் பக்தர்களாக நம் உள்ளம் புண்படுகிறதே, எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம். இதேபோல் பலருக்கும் ராமாயணத்திலும் பாரதத்திலும் வந்திருக்கிறது, சீதைக்கு மட்டும்னு சொல்ல முடியாது. ராமன் பட்ட இடம் உண்டு, லக்ஷ்மணன் பட்ட இடம் உண்டு, பரதன் படாததா, தசரதன் படாததா, கௌசல்ய படாததா, எல்லாரும் பட்டிருக்கிறார்கள். சீதையும் பட்டாள், ராமனும் பட்டார். ஆகவே இன்ப துன்பங்கிறது பொதுன்னு தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். பக்தர்களாகிற நமக்கு இது வருத்தம் அளிக்கிறதே என்றால் அது இன்னும் பக்தியை வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். தாராளமாக சீதை காட்டில் துன்பப்பட்டால் என்று நாம் வருத்தப்பட வேண்டும், அது நியாயம்தான், அதுதான் பக்தியின் வெளிப்பாடு. ஆனால் அதற்கு மேல் சீதை பூமாதேவிக்குள் பூந்தபடியால் வருத்தமாக இருக்கிறது என்றால் அது அவள் விருப்பம், தனி மனித சுதந்திரம் உண்டா கிடையாதா? அவள் தாய்மடிக்குள் போவதற்கு அவளுக்கு விருப்பம், அது எனக்கு வருத்தமாக இருக்கிறதே. இயற்கையாக மரணம் அடைந்திருக்கலாமே என்றால் அவள் இயற்கையாக பிறக்கவே இல்லையே, அவள் பிறந்ததே பூமாதேவி இடத்தே, சென்றதும் பூமாதேவி இடத்தே, அது அவள் விருப்பம். காட்டுக்கு போய் குழந்தை பெற வேண்டும்ங்கிறது அவள் விருப்பம். இன்று கூட என்றுமே ஆகட்டும் அவரவர்களுக்குன்னு விருப்பப்படுவதற்கும் நடத்தி கொள்வதற்கும் உரிமை உண்டு. அவளுடைய தாய்மடிக்குள் போவது அவளுக்கு வருத்தமாக இருக்குமா? ராமன் இப்படி சொல்லிவிட்டாரே என்றால் அது வேறு, அதை தனியாகத்தான் பார்க்க வேண்டும். சீதை பூமிக்குள் போனது வருத்தமாக இருக்கிறதுன்னு சொன்னால் வேண்டாம், அவள் தாய்மடிக்குள் அவள் சென்றாள். ஆகவே ரெண்டு கோணங்கள். முதல் கோணம், சீராக இருக்காது, சீராக இருக்க வேண்டும்னு நான் எதிர்பார்ப்பதும் கூடாது. இரண்டாவது, பக்தர்களாகிற நமக்குன்னு சொன்னால் பக்தர்களாகிற நமக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களோ அதைத்தான் முக்கியமாக கொண்டு நாம் பின்பற்ற வேண்டும். ராமன் எப்படி அம்பு விட்டாரோ அப்படி அம்பு விடுவோமா, சீதை எப்படி அசோகவனத்துக்கு போனாலோ அப்படி போய் விடுவோமா, இதெல்லாம் நம் வேலை இல்லை. உண்மை பேச வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், இரக்கத்தோடு இருக்க வேண்டும், தைரியத்தோடு இருக்க வேண்டும், வீரம் வேண்டும், விவேகம் வேண்டும், பெரியார்களை மதிக்க வேண்டும். இதுதான் ராமனும் சீதையும் கற்றுக் கொடுத்தது. ஆனால் அவர்களிடத்திலிருந்து நாம் எதை பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை எடுக்க வேண்டும். அதை புரிய வைப்பதற்குத்தான் கதை. அதை தாண்டி நம்முடைய எண்ணங்கள், நமக்கு இருக்கக்கூடிய இன்பத் துன்பங்கள் இதெல்லாத்தையும் அந்த கதையிலே ஏற்றி பார்ப்பதோ, இன்றைய ஒரு 2021 எப்படி எல்லாம் நாம் புரிந்து வைத்திருக்கிறோமோ இதை திரேதாயுகத்தின் கதாபாத்திரத்தின் தலையில் ஏற்றி பார்ப்பதோ இதெல்லாம் அவ்வளவாக உதவாது. அது காலம், பழைய காலம். சரி, பழைய காலத்து கதை ஏன் படிக்க வேண்டும் என்று நீங்க கேட்கலாம். அதுக்கு தான் சொன்னேன், இப்ப சொன்ன பண்புகள் எல்லாம் எந்த காலத்துக்கும் பொருந்தும். கதை கூட காலத்துக்கு பொருந்தாமல் போகலாம், ஆனால் அந்த கதை உணர்த்தும் பண்புகள், உண்மை பேசுதல், நேர்மையாக இருத்தல், பெரியோர்களை மதித்தல், வீரம், தைரியம், எடுத்த காரியத்தில் உறுதி, இரக்கம், சர்வபூத தயா, இதெல்லாம் எந்த காலத்துக்குமே மாறாதே. அதனால் எந்த புராணம் இதிகாசத்திலிருந்தும் இதை போன்ற உயர்ந்த பண்புகளை எடுக்க வேண்டுமே தவிர நம் இன்ப துன்பங்களை அங்கிருக்கும் கதையிலே ஏற்றி பார்க்கக்கூடாது.
இந்த என்ற என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.